திருச்சிற்றம்பலம் சைவம் டார்கின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமுறைகள் காட்டும் சரியை நெறி. தொடர்ச்சி: உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அரண் பணியும் செய்யணும், அடியார் பணியும் செய்யணும். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. தாய்மான சுவாமிகள் சொல்றாங்க இல்லையா, அது போல நமக்கு வந்து அந்த ரெண்டு பணியும் நம்ம செய்யணும் அப்படிங்கறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுக்கு அடுத்தபடியாக இங்கனால் இத்தனை பணியும் செய்யறதுக்கு சரியை என்று பைத்தல். இச்சரியை செய்வோர் ஈசன் உலகு இருப்பர். அந்த ஈசன் உலகு அப்படிங்கிறது தான் இந்த சாலோகம் அப்படின்னு சொல்றது. ஆனா இதற்குரிய பலன் எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளவு நாள் அங்கிருந்து மீண்டும் பிறவிக்கு வந்துடுவோம். ஏன்னா அது பதமுத்தி பரமுத்தி கிடையாது. மீண்டும் பிறவிக்கு வந்து அப்புறம் கிரியையில நின்று அதுக்கு வந்து சாமீபத்துங்கிற அதுவும் பதமுத்தி தான். அதுக்கு போயிட்டு வந்து திருப்பி யோக நிலையில இருந்து திருப்பி அதுக்கு சாரூபம் பெற்று இறைவனை போன்ற தோற்றத்தை பெற்று இப்ப இறைவன் அணியக்கூடிய உகுதி ருத்ராட்சம் எல்லாம் போடுறோம் இல்லையா, கிட்டத்தட்ட அது போல ஒரு சாரூபம் கிடைக்கும். அது போல அது கிடைச்சு அதன் பின்பாக ஞானம் கிடைத்த பின்பு இறைவன் திருவடியை அடைவோம். அதுதான் முடிந்த முடிவாகியது, திருப்பி பிறவிக்கு வராம இருக்கிறது. இது தற்சமயம் புறத்தொழில் மாத்திரையானே உருவத்திருமேனியை நோக்கி செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு சரியை என்று பெயர். நான் சொன்னது சிவஞான சுவாமிகளின் வாக்கு. அந்த நடைகளையும் நம்ம அப்பப்போ கொஞ்சம் பேசி பழகிக்கிடும். ஆக உருவத்திருமேனியை வழிபடமோ அதையும் புறத்தே வழிபடுறோம், புறத்தை மட்டும் வழிபடுறோம். அதற்கு பெயர் என்னது? சரியை என்று பெயர் என்று நமக்கு சிவஞான சித்தியாரா என்ற நூல் வந்து மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது தோத்திரத்துல சரியை பத்தி பார்க்க போறோம். ஆனா சரியைனா என்னன்னு பாக்குறதுக்கு நம்ம சாத்திரத்தை எடுத்திருக்கோம். இதே சரியை பற்றி நமக்கு ஒரு புராணமும் எடுத்து சொல்லும், அதையும் பார்த்துட்டு இப்போ கேள்வி நம்ம திருமுறைக்குள்ள போலாம். பல புராணங்கள் இருக்கு, அதுல ரொம்ப ஒரு சிறப்பான புராணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுள் மாமுனிவர் என்பவர் அருளி செய்த வாதவூர் அடிகள் புராணம். இப்போ நாயன்மார்களை பற்றின வரலாற்றுல வந்து பெரிய புராணத்துல வந்து நமக்கு மாணிக்கவாசக பெருமானை பற்றின செய்திகள் இருக்காது. அதனால அந்த அவர் அவதரித்த வாதவூரை பற்றியும் அவரை பற்றியும் நமக்கு செய்திகள் எல்லாம் தெரியணும்னா வாதவூர் அடிகள் புராணம் என்ற நூல் இருந்தால் தான் நாம அதை தெரிந்து கொள்ள முடியும். அதை அவர்கள் கடவுள் மாமுனிவர் என்பவர் மிக அழகாக அந்த நூலை நமக்கு செய்து அருளியுள்ளார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதிலேயே குதிரை வாங்க சென்ற நமது மணிவாசக பெருந்தகை என்ன செய்யறது, அந்த இடத்துல அவாத ஊர அப்போ அவர் அப்படியே வந்து திருப்பெருந்துறையில குருவா வீட்டிருந்த சிவபெருமான பார்த்து ஈர்க்கப்பட்டு குதிரை வாங்கறதையே மறந்து உங்க கையில வச்சிருக்கிற புத்தகம் என்னன்னு கேட்டு நான் உங்களுக்கு அடிமைன்னு சொல்லி அவர்கிட்ட உபதேசம் பெறுகின்றார். அப்படி உபதேசம் பெறும் பொழுது சுவாமியே இவருடைய தவத்தின் பயனாக சரியைனா என்ன, கிரியைனா என்ன, யோகம்னா என்ன, ஞானம்னா என்னங்கிறத சுவாமியே நேரடியாக அவருக்கு உணர்த்துகின்றார். இவர் சிஷ்யராக இருக்கின்றார், அவர் குருவாக இருந்து அவருக்கு உணர்த்துகின்றார். அப்படி அவர் உணர்த்தக்கூடிய இறைவன் வாக்காக வரக்கூடிய ஒரு பாடலை இப்போது நாம் சிந்திக்கலாம். சிவபெருமான் குருவாக வீட்டிலிருந்து குருந்த மரத்தின் கீழ் அங்கே ஒரு சிஷ்யனாக வந்த வாதவூர் அடிகளை கண்டு இப்போது என்ன சொன்னார் என்று நாம் பார்க்கலாம். ஆவலால் எமக்கு ஆம் மலர் மரங்கள் ஆக்கல். ஆவல் என்றால் அவா என்றும் சொல்லலாம், ஆசை என்றும் சொல்லலாம். நான் சொன்னது போல நமக்கு கிடைச்சது பிடிச்சதெல்லாம் கொண்டு இந்த குரோட்டன்ஸ் போலாம் கொண்டு நிறைய பேர் கோயிலுக்கு கொண்டுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு தெரியல அதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு தெரியல, ஒரு ஆர்வத்துல இதெல்லாம் பார்க்க அழகா இருக்கலாம்னு கோயிலுக்கு கொண்டு வருவாங்க. ஆனா புஷ்பவிதியில சொல்லப்பட்ட மாதிரி முல்லைப்பூ கொடுக்கலாம், பிச்சி பூ கொடுக்கலாம், அப்புறம் மல்லிகைப்பூ, மல்லிகையிலே பல வகைகள் இருக்கு, இருவாட்சின்னு ஒண்ணு இருக்கு அதெல்லாம் வைக்கலாம். சங்கு புஷ்பத்துல வெண்ணிறத்துல சங்கு புஷ்பம் இருக்கு, ஆத்திப்பூ. இந்த ஆத்தி மரத்து கீழேதான் அவரு வீட்டு இருந்ததெல்லாம் நம்ம பாக்குறோம். சண்டீச நாயனாரும் ஆத்தி மரத்து கீழே பூஜை பண்றாருன்னு நம்ம பாக்குறோம். சிறுத்தொண்ட நாயனார் வீட்டுக்கு வரும்பொழுது அந்த கோயில்ல சுவாமி ஆத்தி மரத்து கீழேதான் இருந்தாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதனால அது போல அவருக்கு இந்த கொன்றை சரக்கொன்றை இருக்கு, புலிநகர் கொன்றை இருக்கு. அது போல இவருக்கு உகந்த மலர்கள் தரக்கூடிய, இலைகள் தரக்கூடிய மரங்களை ஆக்கல் அப்படின்னா அதெல்லாம் வச்சு ஒரு நந்தவனத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று முதலாகவதாக அவர் சொல்கிறார். சிவபெருமான் நமது மணிவாசக பெருந்தகைக்கு கூறுகின்றார். அடுத்து என்ன சொல்றாரு? அம் மலர் பறித்தல். அந்த நந்தவனம் வச்சாச்சு, அது அழகா வளர்ந்தாச்சு, அதெல்லாம் பூக்கள் மலர்கள்லாம் வந்துட்டு அந்த மலர்களையும் அந்த இலைகள் பறிக்கக்கூடிய தாவரங்கள்ல இலைகளையும் மலர்கள் பறிக்கக்கூடிய தாவரங்கள்ல மலர்களையும் பறிக்கலாம். அடுத்து அம்மலரால் தாவிலா வகை தார் பல சமைத்தல். தார்னா மாலைன்னு அர்த்தம். நம்ம பறித்த பூக்களை வைத்துக் கொண்டு அந்த நந்தவனத்திலே நாம் பறித்த நம்ம வச்ச பத்திர புஷ்பங்கள்னு சொல்லலாம். இலைய வந்து பத்திரம்னும் வடமொழியில, பூவை வந்து புஷ்பம்னு சொல்லுவோம். அதெல்லாம் அந்த பறித்தல் அல்லது கொய்தல், அதை பறித்தத விதிப்படி தாவிலா வகைன்னு சொல்லிருக்கு பாத்தீங்கன்னா, பழுதில்லாமல் விதிப்படி. எப்படி? ஏன்னா இஷ்டத்துக்கும் பூ கட்டக்கூடாது, எப்படி கட்டணும் முறை இருக்கு அப்படி கட்டணும். அடுத்து வந்து பல வகையா இருக்கு, இண்டை, தொடை, கண்ணி, பந்து, தண்டு, பிணையோ, தொங்கல் பார்த்தோம், அது மாதிரி எல்லாம் கட்டி. அடுத்து என்ன செய்யணுமா, தனப்பில் எம் புகழ் சாற்றல். அதாவது பூ கட்டி முடிச்சாச்சு, அடுத்து என்ன செய்யணுமா, இறைவனது பொருள் சேர் புகழகி இடையராது எப்போதும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து அன்புடன் நாம் மேவும் ஆலயங்கள் அலகிடல் மெழுகல். சுவாமி எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில்களுக்கு சென்று அலகிடுதல் என்று சொன்னால் பெருக்குதல் அல்லது கூட்டுதல். அடுத்து மெழுகல் என்று சொன்னால், நாம் சொன்னது போல மெழுகக்கூடிய இடத்த மெழுகணும், சாணம் மட்டும் மெழுகலாம். அடுத்து கழுவக்கூடிய இடத்த கழுவணும், அது ரெண்டுமே மெழுகல்ல வந்துடும். அடுத்து என்ன பண்ணணுமா, நல்ல பிரகாசமாக இருப்பதற்காக மெழுகல், விளங்க நல் விளக்கிடுதல், நல்ல பிரகாசமாக விளங்கும் பொருட்டு விளக்கிடுதல். எம் அடியார்க்கு ஏவலானவை செய்தல். அடியார்கள் அடியார் பணி செய்யும், அரண் பணி செஞ்ச மாதிரி அடியார் பணியும் செய்யும். இச்சரியை இயற்ற வல்லவர்க்கு எம் உலகு அளிப்போம். இது சிவபெருமானுடைய வாக்கு இல்லையா, அதனால அவர் சொல்றார் எம் உலகு. சாலோகம்ங்கிறது சிவபெருமான் இருக்கக்கூடிய சிவலோகத்துக்கு போகலாம், நடமாடலாம், பணியாள் மாதிரி உள்ள போலாம் வரலாம், ஆனா அங்கேயே இருந்துக்க முடியாது. புத்திரரா இருந்தா பக்கத்துல இருப்போம்னு பார்த்தோம், தோழமையா இருந்தா அது போன்ற தோற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா சாயுஜியம் தான் நல்ல சிக்கல திருவடியிலே இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சரி, ஆக மிக அழகாக நமக்கு இந்த நூலிலையும் விதிப்படி கிட்டத்தட்ட ரெண்டு நூல்களுமே நமக்கு வந்து ஒரு எட்டு பணிகளை வந்து சரியை பணிகளாக சொல்லுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நம்ம பார்த்த சாத்திர நூலாகவும் இருக்கட்டும், நம்ம பார்த்த புராண நூலாகவும் இருக்கட்டும், அது வந்து நமக்கு அதை மிக தெளிவாக உணர்த்துகிறது என்று நாம் பார்த்தோம். நந்தவனம் அமைப்பது, அந்த மலர் பறிப்பது, இலை பறிப்பது, அப்புறம் அதை மாலையா தொடுப்பது, அதை கொண்டு சுவாமிக்கு சேர்ப்பது, விளக்கிடுதல், இறைவன் புகழ் பாடுதல், அலகிடுதல், மெழுகிடுதல் இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். புகழ்ந்து பாடுதல் எல்லாமே அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம். இப்ப இந்த தாச மார்க்கத்துல இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள உறவு வந்து ஆண்டான் அடிமை, அவர் ஆண்டான் நாம அடிமை. இதுக்கு நம்ம சமயதிஷை பெற்றுக்கொண்டு தொண்டு நெறியில நிற்கணும். இது வந்து சரியை நெறிங்கிறதே தொண்டு நெறி தான். இது உழைப்பு உழைப்பு நெறி அப்படின்னு இதுக்கு ஒரு எளிமையா புரியணும்னா அப்படின்னு சொல்லிக்கிறதாம். நாவுக்கரசு பிறந்தகை இறைவன் சொல்லும்போது என்ன சொல்றாரு, தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே, இருப்பதேன்னு கூட சொல்லல, அல்லது மகிழ்வதேன்னு சொல்லல, கிடப்பதே, பணி செய்துகிட்டே பணி செஞ்சுட்டு கிடப்பதேனா, நான் செஞ்சேன், உடவாரம் செஞ்சேன், இல்ல நான் கோயிலுக்கு பால் கொண்டு கொடுத்தேன், நான் கோயிலுக்கு எண்ணெய் கொண்டு கொடுத்தேன், எல்லாம் தான் கோயிலை பெருக்கணும்னு சொல்லவே கூடாது. நான் செஞ்சேங்கிற ஒரு உணர்வே நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது உண்மை சரி. அதுவும் புத்திபூர்வம் அபுத்திபூர்வம்னு இருக்கு, தெரிஞ்சு செய்யறது தெரியாம செய்யறது, அறிந்தும் அறியாமல் அந்த கோயில்ல பணி செஞ்சுக்கிட்டே இருக்கும், புத்திபூர்வம் அபுத்திபூர்வம்னு. அத நான் செஞ்சேன் செஞ்சேன்னு பேருக்காகவும் புகழுக்காகவும், அல்லது நான் ரொம்ப என்கிட்ட பணம் இருக்கு பத்தியா, நான் எப்படி எல்லாம் படவோமோ அந்த பணிக்கெல்லாம் நான் கொடுக்க பத்தியா நம்ம வெளிக்காட்டிட்டோம்னா அது வந்து உபாய சரியை அப்படின்னு சொல்லப்படும். அதற்கு பலன் கம்மி தான், உண்மை சரியை தான் பலன் முற்றிலும் கிடைக்கும். அதனால நாம் எந்த காலத்திலும் அந்த மாதிரி ஒரு கவனமின்மை நம்மிடம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து அழகா அப்பர் சுவாமி சொல்றாங்க, அன்பலால் பொருளும் இல்லை, தொண்டலால் துணையும் இல்லை. நமக்கு பெரிய துணையே தொண்டுதான். சுவாமிக்கு தொண்டு செஞ்சா சுவாமி நமக்கு துணையா இருப்பார். அந்த சுவாமிக்கு செய்யற தொண்டுக்கு பேரு திருத்தொண்டுன்னு பேரு. மக்கள் தொண்டு மகேசன் தொண்டுன்னு சொல்றோம், சுவாமிக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் தொண்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா சுவாமிக்கு செய்யறதுக்கு பேரு திருத்தொண்டு அப்படின்னு பேரு. சரி, அதுல பலரும் நமக்கு மிக அழகாக வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஞான சம்பந்த பெருமான் இதுல சொன்னதுல சரியை தொழில் என்ற ஒரு பாடல்ல விளக்கியிருக்காங்க. அடுத்து மிகுதியா அவர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே 12 திருமுறைகள் கண்டிப்பாக வீட்டுல வச்சிருப்பீங்க. அதுல மிக அழகாக அவர் வந்து நம்ம படிக்க வேண்டிய பதிகங்களை எல்லாம் நமக்கு பட்டியலிட்டு கொடுத்து கொண்டே போகின்றார். அதுல வந்து திருவையாற்று பதிகம் அதுல மிக மிக அழகாக சொல்கிறார். அதாவது நாம அதாவது இறைவன் திருக்கோயிலை சென்று நாம் தரிசனம் பண்ணணும், கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று நமக்கு ஔவை பாட்டியும் சொல்லியிருக்காங்க. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று. அதுபோல திருநாவுக்கரசர் பெருமானும் திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறமொருகால் பேசாராகில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் என்று இந்த விஷயங்களை கூட நமக்கு மிக அழகாக பட்டியலிட்டு கொடுத்து, இப்படி இருந்தா பெரு நோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார். இதெல்லாம் நம்ம செய்யல அப்படின்னா பிறந்துகிட்டே இருக்க வேண்டியதான், இறந்துகிட்ட போக்கும் வரும். ஒரு ஊருக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு பிறவிக்கு வருவோம் போவோம், திருப்பி பிறவிக்கு வருவோம் போவோம், இதேதான் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் பிறவி நீங்க வேண்டும் என்றால் நாம் மிக அழகாக இறைவனுக்கு தொண்டுகள் செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டது. அதுல அவர் நமக்கு பல தலங்கள்ல உள்ளதை பத்தி நமக்கு எடுத்துக்கொண்டு எடுத்து காட்டிக்கொண்டே செல்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆரூர் தலம், அதுல நீங்க வீட்டுல நூல் வைத்திருப்பீர்கள், சித்தம் தெளிவீர்கள் அப்படின்னு துவங்கும் அந்த பதிகத்தை எடுத்து பாருங்க. கண்டிப்பாக கோயிலை நாம் சென்று வழிபட வேண்டும். ஆரூர் பெருமானை சென்று வழிபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நன்மை நடக்கும். அதாவது உய்வதற்கு அதுதான் சிறந்த உபாயம். ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே அப்படின்னு நம்மகிட்ட ஒரு மகுடமாக மற்றொரு பதிகத்திலையும் பாடுறார். பவனமாயின்னு துவங்கக்கூடிய ஒரு பதிகத்திலையும் பாடுறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்து அவ்வினைக்கு இவ்வினை, இப்ப எல்லாருமே படிச்சுட்டு இருக்கிற ஒரு பதிகம். அதுலேயே கைவினை செய்து, அது சரியைக்கும் சொல்றாங்க கிரியைக்கும் சொல்றது ரெண்டுக்கும் சொல்றோம். கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியும் செய்வினை வந்தன்மை தீண்ட பெறா திருநீலகண்டம்னு நீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு பாடிய ஒரு பதிகம். இந்த துன்பத்துக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அது தெரிவிக்கும். இது தெரிஞ்சிருக்கு, முற்பிறவிகள்ல செய்த பாவத்தால் இப்பிறவில துன்பப்படுறோம். உய்வினை நாடாதிருப்பது உன் தமக்கு ஊனம் அன்றே. அதுக்கு என்ன உய்வுன்னு நீ தேடணும் இல்லையா? இப்ப எல்லாரும் துன்பம் அப்படின்னா உடனே இதுக்கு என்ன செய்யலன்னா ஜோதிடர்களை மட்டுமே அணுகுகின்றார்கள். நாங்க தவறுன்னு சொல்லல, ஆனா நீங்க திருமுறைகளை ஓதிக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக ஓய்வு கிடைக்கும். சரி, அதுலயே சொல்லப்பட்டிருக்கல விளக்கிடுதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, திருமுறைகளை ஓதுதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதனால அதே நீங்க பின்பற்றலாம் அப்படின்ட்டு. அது போல திருப்புகலி, அதான் சீர்காழியுடைய 12 பேர்கள்ல புகலிங்கிறது ஒரு பேரு. அதுலேயும் உகலியாள் அப்படின்னு துவங்கக்கூடிய ஒரு பதிகம், அந்த பதிகத்திலையும் நமக்கு சொல்றாரு நீங்க கண்டிப்பாக இறைவனை நம்பி வழிபட வேண்டும். அப்படி திருக்கோயில் சென்று சேர்மீனே சேர்மீனேன்னு சொல்றார் நமக்கு. அடுத்து திருக்கோடிக்கா, இன்று நன்று நாளை நன்று. அந்த பதிகத்தை பார்த்தோம்னா கொன்றை துன்று சென்னியான் கோடிக்காவு சேர்மீனை, கோடிக்கா என்ற தலத்துக்கு சென்று வழிபடுங்கள் என்று நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார். இதுல இறைவருடைய நாமத்தை சொல்ல வேண்டுங்கிறது அப்பர் சுவாமி சொன்னாங்க இல்லையா, அது போல இவரும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதும் என்று அவருடைய உபநயனம் நடக்கும் போது அருளி செய்த பதிகம். அதுல சொல்றாரு ஐந்தெழுத்தை நம்ம எந்த அளவுக்கு உச்சரிக்கிறோமோ உருவேற்றுகின்றோமோ மனதால் கணிக்கின்றோமோ அதற்கு அபரீதமான பலன் உண்டல்லவா அதை சொல்கின்றார். இடரான கெடுப்பன அஞ்செழுத்துமே, அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே, அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே என்று மிக அழகாக சொல்லுவார். வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்துமே என்று. நல்ல விதிப்படி திருநீரும் அணிந்து ருத்ராட்சமும் அணிந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வினையால் வரக்கூடிய துன்பங்களுக்கு இதுவே ஒரு அஸ்திரமாக ஐந்தெழுத்து இருக்கும் என்று நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக இது போல அவர் பல வகையிலையும் நமக்கு சொல்லிக்கிட்டே வர்றாருன்னு பாக்குறோம். இப்போ இந்த உழவார பணி அப்படிங்கறத பத்தி பேசும் பொழுது, இன்னைக்கு நான் கேட்ட வரையிலையும் நான் பார்த்த வரையிலையும் 6 வயது குழந்தை முதல் ஆண்கள் பெண்கள், அதுல தூத்துக்குடியில இருந்தெல்லாம் ஒரு மூதாட்டி 82 வயசு மூதாட்டி, அவங்க எங்க போனாலும் அந்த உழவாரத்துக்கு யார் போனாலும் போய் கையில ஒரு சின்ன களைக்கொத்தி, அவங்களால இந்த வயசுக்கு தூக்க முடியற மாதிரி ஒரு களைக்கொத்தி, அதை வச்சுட்டு எங்கெல்லாம் புல்லு இருக்கோ அத காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவ்வளவு புல்லையும் கொத்தி கொடுத்துருவாங்க. அந்த பணியை செய்யறாங்க. அப்புறம் நீங்க இப்ப எல்லாருமே பேஸ்புக்ல பாத்துருக்கலாம், மலைக்கோட்டை அதுல தாய்மான சுவாமி கோயில்ல 96 வயசு சார முனிவர் என்று ஒரு முனிவர் இருக்கின்றார், சாரமா முனிவர் என்று. அவர் அந்த 6 காலமும் சுவாமிக்கு வில்வத்தொண்டு, எத்தனை வருஷமானா 55 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு விடாம. தினம் 6 கால பூஜைக்கும் வில்வத்தை நம்ம இப்ப சாத்தணும்னா ஒரு 6 மாத காலத்துக்கு பயன்படுத்தலாம்னு ஒரு விதியெல்லாம் இருக்கு. அது நம்ம போன்றோர் வீட்டுல செய்யற ஆன்மார்த்த பூஜைக்கு. ஆனா இறைவனுக்கு 6 காலத்துக்கும் புதிதாக வில்வ மாலையை 55 வருடங்களாக கட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று நான் பாருங்க. இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கும் இது போல இந்த நல்ல பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு கண்டிப்பாக வரணும். 96 வயசுலயும் 82 வயசுலயும் 6 வயசுலயும் பணி செய்யறாங்கன்னா அப்ப நம்மளால செய்ய முடியுமா முடியாதா? அவரவரால் என்ன முடியுமோ அந்த மாதிரி பணிகளை எல்லாம் நாம் செய்யலாம் என்று நான் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். இந்த சைவம் .org என்ற அமைப்பே ஆரம்ப நிலையில உழவாரம் தான் செய்து கொண்டிருந்திருக்கின்றார்கள். மிக அழகாக கோயில்களை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த பணியை மிக அழகாக ஆண்ட அரசு உழவார பணின்னு சொல்லி வச்சிருந்திருக்காங்க. அன்று துவங்கும் போது முதல்ல ஆரம்ப நிலையில கோயிலெல்லாம் புறத்தே உழவாரம் செய்தார்கள். இன்று மனிதர்கள், மக்கள், அடியார்கள் அனைவருடைய மனதிலும் இந்த மாதிரி நிகழ்வுகளின் மூலமாக ஒரு உழவாரத்தை செய்து தூய்மைப்படுத்துகின்றார்கள். இந்த ரெண்டு வழியிலையும் அவங்க வந்து மிக அழகாக, அதாவது அவங்க நிகழ்வுகள் எல்லாம் நீங்க வானொலியிலையும் கேட்கலாம், இப்படி நேரலையிலையும் பார்க்கலாம். 24 மணி நேரமும் சைவன்.org ப்ரோக்ராம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆடியோல வந்து வேதம், ஆகமம், புராணம், சாத்திரம், தோத்திரம், அப்புறம் தல யாத்திரைகள், அப்புறம் இசையோட பாடுறது எல்லாமே சொல்றாங்க. அதனால மிக அழகாக அவற்றை எல்லாம் நீங்கள் கேட்டு பயனடைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, உழவார பணி அதை பத்தி இப்ப நம்ம சரியை பணினா நம்ம என்னன்னு ரெண்டு பாடல்கள் மூலம் பார்த்தோம். உழவார பணியில அன்பர்கள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கறது கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் அதுல சேரும், அதையும் சேர்த்து பார்த்து கொண்டு அடுத்து நம்ம பாடல்கள் எல்லாம் பார்க்கலாம். அதாவது ஆண்கள் பெண்கள் மிகுதியாக இருந்தால் லாரியிலே போவாங்களாம், யாரிடமும் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. சிலர் வந்து நாங்க மினி பஸ்ல போறோம், ஏன்னா வெயில் மழையில இருந்து இது பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிலர் வந்து நாங்க வேன்ல போறோம், கொண்டு போற பொருட்களை எல்லாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு. அதுல அந்த வேன் வச்சிருக்கிறவரே ஒரு அடியாரா இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவர் நிச்சயமா இவங்களுக்கு அந்த தொகையை, வேனுக்கான தொகையை வாங்கும் போது கொஞ்சம் குறைச்சு கொடுத்து, அவரே ஒரு அடியவரா இருக்கிறதுனால குறைத்து கொடுக்கின்றார் என்று நம்ம பாக்குறோம். சரி, அப்ப அவங்க எல்லாரும் இங்கிருந்து முதல்ல போவாங்க, போய் எந்த முதல்ல போய் அந்த தளத்தெல்லாம் என்னென்ன பணியெல்லாம் இருக்குன்னு பாத்துட்டு வந்துருவாங்க. அதன் பின்பாக இங்க வந்து இந்த பொருட்களை எல்லாம் திரட்டி கொண்டு காலை உணவை செய்து கையில எடுத்துக்கிட்டு மதிய உணவு சமைப்பதற்கு அடுப்பு தொட்டு பாத்திரங்கள் தொட்டு அந்த சமையலுக்குள்ள அந்த பதார்த்தங்கள் அடுத்து அந்த சாப்பிட்றதுக்கு எல்லாம் முதற்கொண்டு எல்லாமே சேர்த்து கொண்டு, அது மாதிரி பால், காஃபி போடுறதுக்கு பால், இந்த மாதிரி இந்த தேயிலையோ அல்லது காப்பியோ அது போலது, அல்லது ஜூஸ் கொடுக்கணும்னா அந்த எலுமிச்சம்பழமோ அது மாதிரி அது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு சிலர் ஒரு சமையல்காரங்களை ஏற்பாடு பண்ணி சமைக்கிறாங்க. சில இடத்துல ஆண்களும் பெண்களுமாகவே சேர்ந்து அவங்களே இந்த சமையலுக்குள்ள ஆயத்த பணிகள், காய்கள் நறுக்குவது, தேங்காய் திருவது எல்லாம் செஞ்சு அதன் பின்பு அவங்களே சமைக்கவும் செய்யறாங்க அப்படிங்கறதையும் சொன்னாங்க. நான் சில நிறைய பேர்கிட்ட கேட்டேன், நீங்க எப்படி பண்ணுவீங்க, உழவார பணியில என்னெல்லாம் செய்வீங்கன்னு பலரிடம் கேட்டேன். சரி, அப்ப இதெல்லாம் பொருள் எல்லாம் திரட்டிட்டு முதல்ல அந்த தலத்துக்கு போறாங்க. தலத்துக்கு போனவுடனே இறங்கி தலத்தை 3 முறை சிவபுராணம் சொல்லி வலம் வருகின்றார்கள். அப்புறம் உள்ள போய் சுவாமி அம்பால தரிசனம் பண்ணிட்டேன், எல்லாம் அவன் செயல், அவருடைய அருள் இருந்தா தான் எதுவுமே நடக்கும். அதனால அவரை வணங்கி விட்டு அதன் பின்பாக எல்லோரும் அந்த காலை உணவை உண்கின்றார்கள். உண்ட பின்பாக பணிகள் துவங்குகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சொன்ன மாதிரி முதல்ல ஒட்டடை அடிப்பாங்களாம், அதன் பின்பாக அந்த கோயிலுக்குள்ள புறம் பெருக்குறது, பெருக்கிட்டு அப்புறம் அதை நல்லா கழுவுறது, அழுக்கு போக நல்லா கழுவுறது. சில ஆலயங்கள்ல பராமரிக்க ஆளே இருக்காது, அவங்க இந்த கொடிமரம் உற்சவ மூர்த்திகளை எல்லாம் கொடுத்து கூட நல்லா தூய்மைப்படுத்தி தர சொல்லி கேட்பாங்க. ஏன்னா ஒரே ஒரு அர்ச்சகர் மட்டும் இருப்பாராம், வேற ஆளே இருக்காதான். அப்ப அப்படின்னா அவங்களுக்கு நாங்க அந்த மாதிரி பணிகளும் செய்து கொடுப்போம். அப்புறம் இந்த திருவாச்சி சுவாமிக்கு பின்னாடி இல்லையா, அதை நல்லா அழகாக சுத்தம் செய்து கொடுப்பது. விளக்குகள் அதையெல்லாம் அந்த பெண்மணிகள் வந்து நன்றாக நல்ல பளிர்ந்து துளக்கி கொடுக்கறது, எரிஞ்சு எரிஞ்சு கருப்பா பச்சையா இருக்கும் விளக்கெல்லாம், அதெல்லாம் பளிர்னு நல்ல பிரகாசமான விளக்கு எரியணும், அதுக்கு அந்த விளக்கு நல்ல தூய்மையா இருக்கணும் இல்லையா. அதனால அடுத்து அந்த விளக்கு ஏற்றின இடத்த நல்ல தூய்மைப்படுத்தி கொடுக்கறது. சரி, அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்றாங்களாம், அதாவது அந்த சுவாமிக்குள்ள வஸ்திரங்கள் அதை பூராவும் என்ன செய்யறது, நல்ல அழகான முறையிலே சுத்தமாக துவைத்து உலர்த்தி மடித்து கொடுக்கறது. அப்படியே கொடுக்காம அதை துவைச்சு போடுறது. காலையில போன உடனே அது அது சாயங்காலத்துக்குள்ள அது காய்ச்சிரும் இல்லையா, அது அப்புறம் நன்றான முறையில அதை மடிச்சு அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுவாங்கன்னா, கோபுரத்துல வந்து நிறைய செடிகள் முளைச்சிருமா, அந்த செடிகளை பூரா நீக்கி அது மீண்டும் அங்கே வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அதை பார்த்து செய்வாங்க. அதுக்கப்புறம் நந்தவனத்துல இருக்கிற நந்தவனத்தை போய் சரி பண்றது, முதல்ல அந்த மரஞ்செடி கொடிகள்ல அது சரியா இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கு மருந்து அடிக்கணும்னு அடிச்சு, அப்புறம் அங்க உள்ள தேவையற்ற களைகளை எல்லாம் நீக்கி நல்ல தண்ணி பாய்ச்சி அந்த நந்தவனத்தை நல்ல சுத்தமாக்குறாங்க. அதன் பின்பாக பூ பறித்தல், இலைகள் பறித்தல், அதத்தை எல்லாம் அங்கிருந்து போனவங்களே அழகாக இறைவனுக்கு அவர் சொன்ன மாதிரி வகை வகையாக முறையில அவற்றை எல்லாம் கட்டுதல். அப்புறம் இது மட்டும் இல்லாம சில தலங்கள்ல வந்து இது போல விருட்சங்கள்லாம் வச்சிருப்பாங்க, சில ஆலயங்கள்ல இருக்க அப்படின்னா இவங்க இங்கிருந்து போகும்போதே அது அந்த தலத்துக்குள்ள தல விருட்சம் என்னன்னு தெரிஞ்சு அது இல்லைன்னா அந்த கன்றை கொண்டு அந்த மரக்கன்றை கொண்டு அங்க நடுவாரலாம். அதன் பின்பாக அது இல்லை அப்படின்னா இந்த வில்வ மரங்கள், இந்த பஞ்ச வில்வ மரங்கள், இந்த பூச்சி மரங்கள் எல்லாம் கொண்டு போய் அங்க நட்டுட்டு வந்துருவாங்களாம். சரி, அதன் பின்பாக அந்த கோயிலை வலம் வர, அதான் கிரிவலம் என்றவுடன் எல்லோருமே திருவண்ணாமலையை நினைக்கின்றோம். வாஸ்தவம் தான் எப்படி சைவத்துல தலைமையான இடம் அப்படின்னா சிதம்பரத்தை சொல்லுவோம், கிரிவலம்னா எல்லாருக்கும் அண்ணாமலை தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் எல்லா தலத்திலயும் ஒரே பெருமான் தானே இருக்கிறார், அவருக்கு நாமம் தானே வேற, அதனால நம்ம எந்த தலத்துலனாலும் அவரை வலம் வரலாம். அதனால அப்படி வலம் வருவதற்கு தோதாக அந்த கோயிலை சுற்றி நான் சொன்ன மாதிரி வெளிப்பிரகாரம் அந்த கோயிலுக்கு வெளியிலையும் நல்லா சுத்தி அதை ஒரு தூய்மையாக தூய்மைப்படுத்து. சில கோயில்கள்லாம் பாத்தீங்கன்னா நாய்கள் எல்லாமே உள்ள வந்துடும், ஆடு மாடுகள் எல்லாமே உள்ள வந்துடும், வந்து அது மாதிரி அந்த பராமரிக்க ஆள் இல்லாம இருந்தோன்னே அவங்க எல்லாமே அசுத்தம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கும். அது மட்டும் இல்லாம கோயிலுக்கு செல்பவர்கள், விளக்கிடுகிறேன் என்று அசுத்தப்படுத்துபவர்கள், அப்புறம் ஒரு திருவிழானா பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே அந்த இலை அந்த பேப்பர் கப்பு அப்புறம் அந்த மாதிரி இந்த பார்சல் பண்ற மாதிரி கொடுக்காங்களோ அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கேயே போட்டு வருது. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. குளிக்க போய் கோயில புண்ணியம் வேணும்னா போறோம், குளிக்கை போ சேற்ற பூசுவது போல அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி போட்டிருக்கிறது போல இவங்க உழவார பணிக்கு போறவங்க நித்தியம் உழவார பணி நடக்கு சில கோயில்கள்ல, உள்ளூர் அன்பர்களே செய்யறாங்க, இது மாதிரி வெளியூர் அன்பர்களும் வந்து நல்ல திறம்பட செய்து கொடுக்கறாங்க. அதனால அது போல அந்த பாதைகளை எல்லாம் நன்றாக சுத்தப்படுத்தி கொடுத்தல். அடுத்து அந்த தலத்தோட வரலாறும் அந்த கோயில் வரலாறையும் பற்றி அழகாக ஒரு போர்டு தயாரிச்சு கோயில் முன்னாடி வைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த கோயில்ல உள்ள பல்லக்கு அதெல்லாம் பழுதடைஞ்சிருந்தா இங்கேருந்து போகும்போதே நாங்க ஆசாரி கொத்தனார் எல்லாம் கூட்டிகிட்டே போயிருவோம், பெயிண்டர் எல்லாரையும் கூட்டிட்டு போயிருவோம். அந்த நிலை கதவு இந்த வாகனங்கள்லாம் பழுதானா ஆசாரிமாரை வச்சு சரி பண்ணிடுவோம். எங்கே இல்லாமல் அந்த மதுரை சுவர்ல அப்புறம் மற்ற உள்ள சில இடங்கள்ல இடிஞ்சு கிடிஞ்சு இருந்தா அதெல்லாம் மேஸ்திரியை வச்சு நாங்கள் நல்லா கட்டி சரி பண்ணிடுவோம். அடுத்து பெயிண்டரை கூப்பிட்டு போயிருப்போம், இல்லை அடியார்களே வந்து அதுக்கு மிஷினும் இருக்கு, மிஷின் மூலமாகவும் இந்த வெள்ளை கலரை முதல்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்புறம் நல்லா அழகாக சிவப்பும் வெள்ளையுமா நல்ல மாறி மாறி வர மாதிரி கமௌண்ட் வரல மதில் சுவர்ல பண்ணி அதுல சிவ சிவ என்று எழுதுவது, அல்லது அந்த தலத்து சுவாமி அம்பாள் பேர் எழுதி அது அந்த திருக்கோயில் தெரியும்படியாக செய்வது, இதெல்லாம் பண்றாங்கன்னா எப்படி இந்த அபிஷேக நீர் வந்து கட்டி கிடக்காம சுத்தப்படுத்துறாங்களோ அதே மாதிரி தண்ணீர் தொட்டி இருக்கும் இல்லையா, அதையும் நல்ல சுத்தமா கழுவி கொடுப்பாங்க. அந்த கோயிலுக்கு திருக்குளம் இருந்தால் அந்த குளத்தை தூர்வாரி கொடுத்துருவாங்களா, அது உள்ள நல்ல இந்த குப்பைகள் செத்த செருவல்னு சொல்லுவோம் பாருங்க எல்லாம் கிடக்குமா, அப்ப அதை பூரா எடுக்கணும். அதுல வந்து ஆண்களும் பெண்களும் நின்று சரிசமமா நின்று செய்யறாங்க அப்படின்னு சொன்னாங்க, கேட்பதற்கே மகிழ்வாக இருந்தது. இன்னும் நிறைய பெண்கள்லாம் போய் பணி செய்யணும். ஏன்னா நம்ம வீட்டு நம்ம வீடு அப்படிங்கறது அழியக்கூடிய ஜடப்பொருளாகி இந்த உடம்பு தான் இருக்கு இந்த வீட்டுல. இந்த வீட்டை தூய்மைப்படுத்துவதற்கு நம்ம எவ்வளவோ மெனக்கெடுறோம், பெண்களுக்கு தான் இல்லத்தரசிகளுக்கு தான் தெரியும் வீட்டை எப்படி தூய்மையா வைக்கணும்ட்டு. அதனால இந்த வீட்டையே சாமானியமான இந்த உடம்பு வசிக்கிற இந்த வீட்டையே இவ்வளவு தூய்மையா வச்சிருக்கிறவங்க அழியா பொருளாகிய சிவம் எழுந்தருளிக்கக்கூடிய கோயிலுக்கு போனா இன்னும் அவர்கள் நன்றாக சுத்தம் செய்து கொடுக்கலாம். ஏற்கனவே நான் சொன்னது போல துணிகளை உலர்த்துவது, துவைத்து உலர்த்துவது, மடித்து கொடுப்பது, அப்புறம் அந்த விளக்கு போடுறது, அப்புறம் அந்த விளக்குகளை பூரா தூய்மைப்படுத்தி கொடுக்கறது, அடுத்து அந்த பிரசாதம் போடுற பாத்திரங்களை பூரா நல்லா கழுவி கொடுக்கறது, தண்ணி பிடிக்கிற பாத்திரங்களை பூரா நல்லா கழுவி குடிக்கிறது. அப்புறம் இந்த குளத்தை எல்லாம் தூர்வாரினாங்க அப்படின்னா ஆண்கள் உள்ள இருந்து எடுத்துட்டு வெளியே வர முடியாது இல்லையா, அவங்க இறங்கி உள்ள இருந்து அந்த எதையெல்லாம் நீக்கணுமோ அதெல்லாம் அள்ளி கொடுத்தா அதெல்லாம் இந்த பெண்கள் வெளியில இருந்து வாங்கி வாங்கி கொண்டு போய் அழகாக கொண்டு கொட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்ப அதெல்லாம் கேட்கும் போது நமக்கு ரொம்ப அருமையாக நல்ல பணிகள் செய்கிறார்களே என்று நமக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. அது போல மதிய உணவையும் எல்லாருமாக சேர்ந்து மிக அழகாக சேர்ந்து தயாரிக்கிறாங்க. ஏன்னா அடியார்களுக்கு மாயேஸ்வர பூஜை வழங்குதல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதையும் செஞ்சுட்டு அது மட்டும் இல்லாம அந்த கோயிலை தூய்மைப்படுத்திட்டு மாலை பொழுதுக்குள்ள வேலையெல்லாம் நெருக்கிட்டு மாலையில குளிச்சிருவாங்க. கிணறு இருந்தா கிணறையும் தூர்வாரி கொடுத்துருவாங்களாம், தூய்மைப்படுத்தி கொடுத்துருவாங்களாம். அதுக்கப்புறம் மாலைக்குள்ள எல்லாரும் குளிச்சுட்டு சிலர் சில வேலை பார்த்துட்டு இருந்தாலும் முக்கியமா அந்த தலைவர் சொன்ன பணியை செஞ்சுட்டு முக்கியமானவங்க எல்லாம் மலமளன்னு குளிச்சுட்டு வேலை முடியாதவங்க கொஞ்சம் பின்னால குளிப்பாங்க. அதனால அதெல்லாம் குளிச்சுட்டு அப்புறம் நேரா போய் சுவாமிக்கு அபிஷேக பொருட்கள் கொண்டு போய்ப்பாங்களாம். அதனால என்ன சத்திய அபிஷேக பொருட்களால சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி புது வஸ்திரம் கொண்டு போவாங்களாம். அந்த வஸ்திரத்தை சாத்தி அங்க உள்ள நந்தவனத்தில் உள்ள மலர்கள் அல்லது அடியார்கள் கொண்டு வந்த மலர்கள் அதெல்லாம் வச்சு அழகா மாலை தொடுக்கப்பட்டுக்கும் இல்லையா, அதை வந்து மிக அழகாக சுவாமிக்கு தொடுத்து கொடுத்து நல்ல முறையில சிறப்பான முறையில பூஜைகளை செய்வாங்களாம். செய்யும் போது அந்த உள்ளூர் ஒரு கிராம கோயிலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பராமரிப்பும் இருக்காது, கோயிலுக்கு அதிகமா ஆட்கள் வரமாட்டாங்க, ஆறு கால பூஜையெல்லாம் நடக்காது, சில கோயில ஒரு காலம் மட்டுமே திறக்கக்கூடிய கோயிலாம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நீங்க எல்லாம் கண்டிப்பாக கோயிலுக்கு வரணும், திருக்கோயில் தரிசனம் பண்ணுவது உங்களுக்கு ரொம்ப ஒரு பாப விமோசனமாக இருக்கும். பிரதோஷத்தன்னைக்கு நீங்க கண்டிப்பா வரணும். ஒரு பிரதோஷத்துக்கு வந்தீங்கன்னா 5 வருஷம் கோயிலுக்கு வந்த பலன், ஒரு சனி பிரதோஷத்துக்கு வந்தா 12 வருஷம் கோயிலுக்கு வந்த பலன்கிற முறையில அவங்களுக்கு செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்லி அவங்களை ஆற்றுப்படுத்தி அவங்களை திருமுறைகளை ஓத வைத்து அவங்களையே நித்தியம் ஒரு பணி செய்யணும். அந்த கோயில்ல அந்த உழவார பணி மாதிரி அவங்களே அந்த கோயில சுத்தமா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், அப்புறம் அந்த பூஜை திரவியங்களை எல்லாரும் சேர்ந்து கொண்டு கொடுக்கணும், கோயிலுக்கு விளக்கரிக்கிறதுக்கு என்ன கொண்டாந்து கொடுக்கலாம், அபிஷேக திரவியங்கள் கொண்டாந்து கொடுக்கலாம், இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று அந்த மாதிரி மணி அடிக்க நீங்க வரணும், அப்புறம் சீர்பாதம் போடுறதுக்கு வரலாம், அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம அவங்களுக்கு ஆற்றுப்படுத்தி சொல்லலாம். அது போல இந்த உழவார பணிக்கு வரும்போது சில அன்பர்கள் வந்து இந்த இலை காய்கறிகள் அதெல்லாம் அவங்களே வாங்கி கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். அது போல அதையெல்லாம் செய்யலாம் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படி எல்லா பணிகளையும் நம்ம வந்து விடாம அந்த நந்தவனத்தை எல்லாம் நல்லா பராமரிச்சு கொடுக்கறது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யணுங்கிறத நமக்கு ஞானிகள் எல்லோருமே வலியுறுத்தி இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இன்று ஒரு பாடலை மட்டும் நாம் இன்று முதலாவதாக பார்த்துவிட்டு நாளை முதல் இன்று சரியை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம், உழவாரப்பணியை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். நாளை முதல் திருமுறைகளில் உள்ள சான்றுகளை எல்லாம் நாம் விரிவாக காணலாம். அதிலே இன்று ஏன்னா உழவார பணினாலே நமக்கு மனசுக்கு வர்றது நம்ம அப்பர் சுவாமிகள், பின்னால் அவர் உழவாரம் பண்றாரு பாருங்க, அந்த படம் கூட இருக்குது. அதனால அவர் என்ன அழகா தொண்டு செய்யறாருன்னா, நிறைவு நாள்ல அவர் உழவாரம் பண்ணிட்டு இருக்கும்போது சுவாமி உங்களுக்கு போட்ட பொண்ணு பொருளை எல்லாம் குப்பையோட அள்ளி போட்டாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனால அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம பார்க்கலாம். நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீ வா, உன்னுடைய ஆன்மா நிலை வர வேண்டும் இறைவன் திருவடியில் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்படி வா அப்படின்னு சொல். நெஞ்சே நீ வான்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, கோயிலுக்குள்ள வந்துருவோம், வாசல்ல செருப்பு கழிவு போட்டு வந்திருப்போம், வண்டியை நிப்பாட்டிட்டு வந்திருப்போம், வண்டியை யாரும் தட்டிட்டு போயிருவாங்களோ, செருப்பை யாரும் போட்டு போயிருவாங்களோங்கிற எண்ணங்கள்லாம் இந்த நெஞ்சில இருக்கக்கூடாது. இறைவனை பற்றிய எண்ணங்கள் மட்டும்தான் நம்ம நெஞ்சில இருக்கணும். அதனால நெஞ்சே நீ வா, கோயிலுக்குள்ள இருக்கையில நம்ம மனம் ஒன்றி இருக்கணும். நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு, நித்தல் தினந்தோறும் சிவாலய தரிசனம் முக்கியம். அடுத்து புலர்வதன் முன் அலகிட்டு, பொழுது புலர்வதற்கு முன்பாக அலகிட்டு மெழுக்குமிட்டு பெருக்கி கழுவி அல்லது தெளித்து பூமாலை புனிந்து ஏத்தி, அழகாக இறைவனுக்கு உகந்த மலர்களால் மாலை தொடுத்து சாத்தி அது கொண்டு அர்ச்சகட்ட கொடுத்துடணும். புகழ்ந்து பாடி திருமுறைகளை பாடி தலையார கும்பிட்டு, கைகளை தலைக்கு மேலாக, இந்த உச்சி வந்து சகஸ்ரதனம், இதுக்கு ஒரு 12 அங்குலத்துக்கு மேல துவாதசம்னு சொல்லும். அதனால அங்க சுவாமி அம்பாலும் எழுந்திருப்பாங்க. அதனால அவங்கள அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய அவர்களை தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி, பாடி ஆடக்கெடும் அருந்தமிழ் மாலைகள் பாடி ஆடக்கெடும் அருவினையே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா திருமுறையில. அதனால பாடவும் செய்யணும், ஆடவும் செய்யணும். அடுத்து சங்கரா செய போற்றி போற்றி இல்லையா. சங்கரன் என்பது சிவத்தை குறிக்கின்றது. ஆக அவரை போற்றி போற்றின்னு சொல்லி அலை புனல் செயர் செஞ்சடை எம் ஆதி. ஜடையில என்ன வச்சிருக்காரு? கங்கை வச்சிருக்கிறாரு. அதனால ஆதி என்று அவர் எல்லாவற்றிற்கும் ஆதியை கொடுக்கின்றார். அதனால் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரன் ஆரூரா ஆரூரான்னு அலரணும் அப்படின்னு நமக்கு நாவுக்கரசு பெருந்தகை உளவார படையாளி சொன்ன ஒரு பாடலை இன்று நாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைய சிந்தனையை இத்தோடு நிறைவு செய்து கொண்டு திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி சொல்லிக் கொண்டு இந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு வழங்கிய சமயக்குறவர் சந்தானக்குறவர்களையும் வணங்கி அதன் பின்பு இந்த வாய்ப்பினை நல்கிய நம்ம சைவம்.ஓஆர்ஜி அன்பர்களுக்கும் செவிமடுத்த அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறி நிறைவு செய்கின்றேன். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.